பிபிலிய தேடல்.
பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அன்பு நெஞ்சங்களே, கற்பனை வளமும் கருத்தாளமும் மிகுந்த இந்த பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசனின் கைவண்ணம். யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதரின் பலம் நம்பிக்கையில் என்ற பழமொழியை கேட்டிருக்கின்றோம். நீரில் இருக்கும்போது முதலையின் சக்தி எப்படிப்பட்டதென்று நாம் அறிவோம். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உடலின் சில பகுதிகளில் கூடுதல் சக்தியுண்டு. இந்த உயிரினங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சூழ்நிலையில் இருந்தால் இந்த சக்தி இன்னும் பல மடங்காக பெருகும். பரமசிவனின் கழுத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தில் பாம்பு கருடனை நையாண்டியாக கேட்பது போல் இந்த வரிகளை கண்ணதாசன் எழுதியிருந்தார். சிவன் கழுத்தை விட்டு பாம்பு இறங்கிவிட்டால் அல்லது இறக்கிவிடப்பட்டால் கருடனுக்கு முன் அதன் கதி என்னவாகும் என்று நமக்கு தெரியும். இந்த திரைப்பட பாடலில் அதையும் கவிஞர் குறிப்பிட்டுள்ளார். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். பாம்பு தன் புற்றை விட்டு வெளியேறினால் அதை ஆபத்துக்கள் சூழும். வானில் பறக்கும் பறவைகளிலேயே மன்னன் என்று புகழப்படுவது கருடன் அல்லது கழுகு. அது பறக்கும் உயரம், பறக்கும் அழகு, அந்த உயரத்திலிருந்து தன் இரையை குறிபார்த்து பாய்ந்து வந்து தாக்கும் வேகம் என்றெல்லாம் கழுகின் பல அம்சங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த கழுகை பிடித்து அதன் சிறகுகளை வெட்டிவிட்டால் அதை போன்ற ஒரு பரிதாபமான உயிரை நாம் பார்க்க முடியாது. சிறகு வெட்டப்பட்ட கழுகும் அதன் அருகில் ஊர்ந்து செல்லும் பாம்பும் புழுவும் ஒரே நிலையில் இருக்கும். இப்படி ஒரு நிலையை 42-43 ஆகிய திருப்பாடல்களில் விவரிக்கின்றார் ஆசிரியர். அவரது சக்தியாக இருந்த இறைவனை விட்டு அவர் பிரிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பழக்கமில்லாத வேற்று நாட்டிலே வேற்று இனத்தவரிடையே அவர் அகப்பட்டு கொண்டார். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அந்த வேற்றினத்தார் மீண்டும் மீண்டும் திருப்பாடல் ஆசிரியரிடம் உன் கடவுள் எங்கே என்ற கேள்வியை கேட்டு அவரை சித்திரவதை செய்தனர். அந்த துயரங்களிலிருந்து திருப்பாடலின் ஆசிரியர் மீள்வதற்கு வழி உண்டா என்ற கேள்வியோடு நமது தேடலை சென்ற வாரம் முடித்தோம். இன்று தொடர்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, துயரத்தின் அடிமட்டத்திற்கு சென்றுவிட்ட ஒருவருக்கு அங்கிருந்து மீள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. மேலே வருவது மட்டுமே அவருக்குள்ள ஒரே வழி. When you come to the end of the rope, make a knot and hang on. வாழ்வு என்ற கயிற்றில் நீ தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஏமாற்றங்களால் பிடித்தளர்ந்து வழுக்கி அந்த கயிற்றின் இறுதி முனைக்கு நீ வரும்போது அங்கு ஒரு முடிச்சை போட்டு தொடர்ந்து அந்த கயிற்றில் தொங்கிக் கொண்டிரு. இதை சொன்னவர் FDR என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற அமெரிக்க அரசு தலைவர் பிராங்க்லின் டெலனோ ரூசவெல்ட். வாழ்க்கை கயிற்றில் பிடித்தளர்ந்து இறுதி கட்டத்திற்கு வருவது என்றால் என்ன என்பதை தன் சொந்த வாழ்விலேயே முற்றிலும் அனுபவித்தவர் ரூசவெல்ட். தன் வாழ்வின் பிற்பகுதியை சக்கர நாற்காலியில் செலவிட்ட இவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே அமெரிக்க அரசு தலைவராக மும்முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். இவரது அரசு காலத்தில் அமெரிக்கா பொருளாதாரத்தில் மிகவும் சரிந்தது. இதைத் தொடர்ந்து இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமானது. திருப்பாடல் ஆசிரியரை சூழ்ந்த பிரச்சினைகளைப் போலவே ரூஸ்வெல்ட்டின் தனிப்பட்ட வாழ்வையும் பொது வாழ்வையும் பிரச்சினைகள் கூட்டமாக துரத்தி வந்தன. பிரச்சினைகள் கூட்டமாய் துரத்தும் போது அன்பர்களை, அவைகளை எதிர்த்து போராடுவதற்கு அல்லது அவை ஒரு மலை போல நம்மீது விழுந்து நம்மை தரையோடு தரையாக நசுக்கும் போது எழுந்து நிற்பதற்கு மனதில் நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கையை பல வழிகளில் நாம் வளர்த்து கொள்ளலாம். அவைகளில் ஒன்று, நம் வாழ்வில் நடந்த நல்லவைகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து அசை போடுவதன் மூலம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம். இந்த வழியை திருப்பாடல் ஆசிரியர் பின்பற்றுகின்றார்.
திருப்பாடல் 42. மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே.
அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடலின் ஆசிரியரான தாவீது கடவுளின் கோவிலுக்கு மக்களோடு சென்ற அந்த அனுபவத்தை அசை போடுகின்றார். தாவீது இறைவனின் இல்லத்திற்கு நடந்து மட்டும் சென்றவர் அல்ல, ஆடிப்பாடி மகிழ்ந்து சென்றவர். கடவுளுக்கு முன் அவர் தன்னையே மறந்து ஆடியதாக நாம் விவிலியத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
சாமுவேல் 2:6. நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள்.
அரசனாக இருந்த தாவீது தன்னுடைய மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் மறந்து இறைவனுக்கு முன் நடனமாடியதை சவுலின் மகள் மீக்கால் பழித்து கூறியபோது தாவீது அவரிடம்,
ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர்தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன், நான் என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன்
என்று தாவீது தயக்கமின்றி பதில் சொன்னதையும் சாமுவேல் 2:6 நாம் வாசிக்கின்றோம். இறைவனின் கோவில், திருமலை ஆகியவற்றில் திருப்பாடல் ஆசிரியர் மகிழ்வின் சிகரங்களை தொட்டிருப்பதால் அவைகளை எண்ணி பார்த்து தன் நம்பிக்கையை மீண்டும் வளர்த்துக் கொள்கின்றார்.
திருப்பாடல் 43. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும், அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன்.
அன்புள்ளங்களே, துன்பம் நம்மிடம் உருவாக்கும் மாற்றங்களை கூறுவதற்கு ஒரு பழமொழி உண்டு. Affliction never leaves us as it finds us. துன்பங்கள் நம்மை வந்து அடைந்து பின் செல்லும்போது நாம் இருந்த அதே நிலையில் நம்மை அவை விட்டுச் செல்வது இல்லை. ஒன்று, அவை நம்மை முற்றிலும் நொறுக்கி விரக்தியின் எல்லைக்கு கொண்டு செல்லும், அல்லது நம்மை புடமிட்டு மெருகேற்றி உறுதியாக எழுந்து நிற்கச் செய்யும். எனதருமை அன்புள்ளங்களே, இறுதியாக ஓர் எண்ணம். கடவுள் நம்பிக்கை இருந்துவிட்டால் துன்பங்கள் மாயமாக மறைந்துவிடும். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மனத்தளர்ச்சியே அடையமாட்டார்கள் என்று ஒரு சில சமயங்களில் நான் மறையுரைகளில் கேட்டிருக்கின்றேன், புத்தகங்களில் வாசித்திருக்கின்றேன். இந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள எனக்குள் ஏகப்பட்ட தயக்கம். ஆண்டவர் என் நாயன் என்ற திருப்பாடல் 23 தேடல்களில் நாம் பலமுறை கூறியதை மீண்டும் நினைவு கூறுவோம். அன்பர்களே, இறைவன் வந்துவிட்டால், அவர் மீது நம் நம்பிக்கை வளர்ந்துவிட்டால் இந்த உலகம் அற்புதமாக ஆனந்தமயமாக மாறிவிடும் என்று கனவு காண்பது தவறு. இந்த உலகம் தொடர்ந்து நமக்கு துன்பங்களை தந்த வண்ணம்தான் இருக்கும். ஆனால் அந்த துன்பங்களையெல்லாம் தாண்டி நாம் பயணம் மேற்கொள்வதற்கு, அல்லது அந்த துன்பங்களுடனேயே நமது பயணத்தை எளிதாக்க, இறைவன் நம்மோடு பயணம் வருவார். நம் துயரங்களை அவரும் சுமப்பார். இந்த நம்பிக்கையில்தான் திருப்பாடலின் ஆசிரியர் தன் துயரங்களிலிருந்து விடுதலை தேடிக் கொள்கின்றார். நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வரிகள் இவ்விரு திருப்பாடல்களிலும் மும்முறை ஒலிக்கின்றன. பல்லவி போல கூறப்பட்டுள்ள இந்த வரிகளோடு நமது தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பதையே, நீ கலக்கமுறுவதையே, கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன்.